வெட்டப்பட்ட விரல். அக்டோபர் மாதம் 7, 1950 மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டிஸ் என்கின்ற அறக்கட்டளையை ஆரம்பித்தார் தெரேசா. பசியால் வாடுகின்ற, வீடின்றி தவிக்கின்ற, கண்பார்வை இல்லாமல் அல்லாடுகின்ற, தொழுநோயால் பீடிக்கப்பட்ட, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுகின்ற மக்களுக்காக தன்னால் இயன்ற அத்தனை உதவிகளையும் பாரபட்சம் இல்லாமல் செய்வது, இதுதான் இந்த அறக்கட்டளையின் நோக்கம். தொடக்க காலத்தில் அறக்கட்டளையின் நிறுவன உறுப்பினர்கள் 13 பேர். இன்று 4000 உறுப்பினர்களைத் தாண்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் பணியாற்றும் கன்னியாஸ்திரிகளுக்கு தெரேசாவைப் போலவே சீருடை கொடுக்கப்பட்டது. தெரேசாவுக்கு 1948 முக்கியமான நோய்கள் குறித்த அறிமுகம் இருந்தது. புற்றுநோய், நெஞ்சக நோய், தொழுநோய், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட ஏராளமான நோய்களுக்கான காரணங்கள், அவற்றை எப்படி அணுகுவது, என்ன மாதிரியான சிகிச்சைகளை கொடுப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் நன்றாகவே பயிற்சி பெற்றிருந்தார். பேறுகால மருத்துவம், விபத்துப் பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு ஆகிய துறைகளில் தெரேசா மிகுந்த ஈடுபாட்டுடன் சேவை செய்து நல்ல அனுபவங்களையும் பெற்றிருந்தார். முக்கியமாக மருத்துவர் சொல்கின்ற மருந்து குறிப்புகளை உடனுக்குடன் எழுதவும் பழகியிருந்தார். மருத்துவமனையின் உள்பிரிவினை தனியொரு ஆளாக நிர்வகிக்கும் அளவிற்கு மிகவும் திறமையானவராக இருந்தார். தெரேசா இருந்த பகுதியில் நெஞ்சக நோயும் தொழுநோயும் அதிகம் பேரை பாதித்திருந்தது. இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கெல்லாம் தெரேசாவின் மிஷினரிதான் ஒரு போக்கிடம். அவர்களையெல்லாம் தனக்கு பழக்கப்பட்ட மருத்துவமனைகளுக்கு சிபாரிசு கடிதம் ஒன்றையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். கடிதத்தோடு வரும் நோயாளிகள் அந்தந்த மருத்துவமனைகளின் கேள்விகளின்றி சிகிச்சை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். யாராவது ஒரு நோயாளிக்கு உடல்நிலை மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்று தெரேசா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், அடுத்த நொடியே மருத்துவமனைகளிலிருந்து வண்டி அல்லது ஆம்புலன்ஸ் அனுப்பி வைப்பார்கள். காலை 7 தன்னுடைய யாசகப் பயணத்தை தொடங்கிவிடுவார் தெரேசா. மாலை 5 வரை தொடர்ந்து ஒவ்வொரு வீடாகச் செல்லுவார். எல்லாவற்றையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு அந்த மூட்டைகளின் மீதே அமர்ந்து கொண்டு வருவார். இடையிலே என்ன வெயில் அடித்தாலும் ஒதுங்க மாட்டார். ஆனால் மழை என்றால் மட்டும் ஒதுங்கிவிடுவார். காரணம், உதவிப் பொருட்கள் நனைந்து அது குழந்தைகளுக்கு பலனளிக்காமல் போய்விடக்கூடாது என்ற எச்சரிக்கை மட்டுமே. சில சமயங்களில் நன்கு இருட்டிய பிறகும் கூட மூட்டை முடிச்சுகளுடன் வருவார் தெரேசா. சில சமயம் வெறும் கையுடன் வருவதும் உண்டு. ஆனால் எப்போதும் புன்னகை மட்டும் மாறாமல் இருக்கும். ஒரு நாள் மழை கொட்டிக் கொண்டிருந்தது. தெரேசாவும் மைக்கேலும் ரயிலில் சென்று கொண்டிருந்தார்கள். தூரத்தில் ஒரு மனிதர் தண்ணீரில் முழுங்க நனைந்தபடி மரத்திற்கு அடியில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் தெரேசா. ஏதோ இயல்பாக இல்லாதது போல தெரிந்தது. அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று மைக்கேலிடம் கூறினார் தெரேசா. ஆனால் ரயில் சென்ற வேகம் அதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. அந்த மனிதருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? நம்மால் உதவ முடியாமல் போய்விட்டதே! தெரேசாவின் மனம் பதைத்துக் கொண்டே இருந்தது. அதே நினைவோடு மருந்து கடைக்குச் சென்று நன்கொடைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார். மீண்டும் அதே ரயில் பயணம். தூரத்தில் அந்த மரம் தெரிந்தது. அந்த மரத்தை சுற்றி தண்ணீர் தேங்கியிருந்தது. ரயில் அந்த மரத்தை நெருங்கும்போது அங்கு நின்றிருந்த மனிதரின் தலை தண்ணீருக்குள் மூழ்கியிருந்ததை பார்த்து பதறினார் தெரேசா. மைக்கேல், அந்த நபருக்கு உடல்நிலை சரியில்லை. அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி அவருக்கு நாம் கட்டாயம் உதவியாக வேண்டும். இல்லாவிட்டால் கண்ணுக்கு நேராக ஒரு உயிரை இழக்க வேண்டியிருக்கும். அப்படியே ஆகட்டும் மதர். அடுத்த நிறுத்தத்தில் ரயில் நின்றது. இருவரும் இறங்கி அந்த மனிதரை நோக்கி ஓடினார்கள். அந்த மனிதரின் தலையை தூக்கி பார்த்தார் தெரேசா. உயிர் போயிருந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போனார் தெரேசா. அவரை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு மைக்கேலிடம் கூறிவிட்டு மருந்துகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு இல்லத்துக்கு புறப்பட்டார். உயிர்போகும் நேரத்தில் அவர் யாரிடமாவது பேச வேண்டும், ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்திருப்பார். அருகில் யாரும் இல்லாததால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இறந்து போனது கொடுமை இல்லையா? நினைக்க நினைக்க வருத்தமாக இருந்தது தெரேசாவுக்கு. தன்னுடைய இறுதிக் காலத்தில் எந்த ஒரு மனிதரும் கவனிப்பார் இன்றி தவிக்கவே கூடாது. அந்த ஏக்கத்திலேயே இறந்துவிடக்கூடாது. மனிதன் அவனுக்கே உரிய மாண்புடன் இறக்க வேண்டும். இதை சகோதரிகளிடம் அடிக்கடி கூற ஆரம்பித்தார் தெரேசா. ஒருமுறை கல்கத்தா நகரில் தொற்றுநோய் பரவியது. ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மருத்துவத்திற்கு வசதியில்லாதவர்கள் வீதிகளிலேயே சுருண்டுவிட ஆரம்பித்தார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார் தெரேசா. பொதுமக்களை வைத்து பாதுகாப்பதற்கு ஒரு இடம் ஒதுக்கித் தருமாறு கல்கத்தா நகராட்சியிடம் கோரிக்கை விடுத்தார். இடம் எதுவும் தற்போது இல்லை. நகராட்சியிடம் இருந்து பதில் வந்தது. நகராட்சி மேல் கோபப்பட்டு பிரயோஜனமும் இல்லை. அவர்களும் நம்மோடு ஒத்துழைக்குமாறு உடனே ஏதாவது செய்தாக வேண்டும் என்று எண்ணிய தெரேசா ஒரு கடிதம் எழுதினார். இடத்தைக் காட்டினால் ஒதுக்கித் தருவதற்கு நகராட்சி தயாராக இருக்கிறதா? ஒப்புதல் கொடுத்தது நகராட்சி நிர்வாகம். அறக்கட்டளையைச் சேர்ந்தவர்கள் சிலர் சென்று இடம் தேடினர். காலிகட் என்கின்ற இடத்தில் சிதிலமடைந்த இந்து கோவில் ஒன்று இருக்கிறது என்ற தகவல் தெரேசாவுக்கு வந்தது. உடனடியாக நகராட்சிக்கு கடிதம் எழுதினார். மின்னல் வேகத்தில் அனுமதி கிடைத்தது. காலிகட்டில் இருக்கும் காளி கோவிலுக்கு அருகே உள்ள விடுதியை பயன்படுத்த அனுமதி அளித்ததோடு தேவையான நிதியையும் அளித்தது நகராட்சி நிர்வாகம். அந்த காளி கோவில் இருக்கும் பகுதியில் ஹூக்ளி நதி பாய்கிறது. இந்த நீர் புனித கங்கையில் இருந்து வருகிறது. நோய் காரணமாக இருந்தவர்களை அந்த இடத்தில் வைத்து சிகிச்சை அளித்தனர். சிகிச்சை பலனளிக்காமல் இருந்துவிட்டால் அவர்களுடைய உடலை உரிய இறுதிச் சடங்குகளை செய்து அடக்கம் செய்யவும் எரிக்கவும் செய்தார் தெரேசா. இந்த சம்பவம்தான் பின்னாளில் உருவான நிர்மல் ஹுர்தை என்கின்ற முதியோர் காப்பகத்திற்கு அடிக்கல்லாக அமைந்தது. கவனிப்பார் இல்லாமல் தவிக்கின்ற வாரிசுகளால் புறக்கணிக்கப்படுகின்ற முதியவர்களுக்காக கருணை இல்லங்களை உருவாக்க விரும்பினார் தெரேசா. கல்கத்தாவில் மட்டும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு எடுத்து வரச் சொன்னார். பட்டியல் வந்தது. உடனடியாக விடுதி ஒன்றினை ஆரம்பித்தே ஆக வேண்டும். வசதி வரும்போது ஆரம்பிக்கலாம் என்றால் மிகவும் முற்றிப்போய்விடும். காலிகட் விடுதியையே நிரந்தரம் முதியோர் காப்பகமாக மாற்றினார். காலிகட் இல்லம் என்றே அதற்கு பெயர் வைத்தார். காலிகட் இல்லத்தின் நோக்கம் என்ன சிஸ்டர்? முதியவர்களை கடைசி வரை வைத்திருந்து காப்பாற்றும் நோக்கத்துடன் இது ஆரம்பிக்கப்படவில்லை. அவர்கள் கௌரவமாக இருப்பதற்கு உதவி செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இது தெரேசாவின் பதிலாக இருந்தது. ஆரம்பத்தில் இந்துக்களிடமிருந்து பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை காலிகட் இல்லம் சந்திக்க வேண்டியிருந்தது. அன்பு, பாசம் என்று சொல்லி இந்துக்களை மதமாற்றம் செய்வதாக சில இந்து அமைப்புகள் தெரேசாவின் மீது குற்றம் சாட்டின. வெளியில் வருகின்ற கன்னியாஸ்திரிகள் மீது கற்களை வீசி தாக்கவும் செய்தார்கள். அதனால் சேவை பணிகள் பாதிக்கப்பட்டன. தெரேசாவை நேரில் சென்று பார்த்த ஒருவர் கோபமான முகத்தோடு மிரட்டினார். இந்த காரியத்தை இனிமேல் தொடர்ந்தால் உன்னை கொன்று விடுவேன். தெரேசா தன் முகத்தில் எந்தவித உணர்வையும் வெளிப்படுத்தாமல் பதில் கொடுக்காமல் வெளியே வந்தார். வா, வந்து என்னைக் கொல். அப்போதுதான் நான் விரைவாக இறைவனிடம் போய் சேர்வேன். அந்த நபர் உடனே விலகிச் சென்று விட்டார். ஒருமுறை இளைஞர் கூட்டம் ஒன்று காலிகட் இல்லத்திற்குள் திடுதிடுவென நுழைந்தது. கன்னியாஸ்திரிகளைத் தாக்கி வெளியேற்ற நினைத்தனர். அப்போது அவர்கள் அனைவரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் தாக்க வந்தவர்களுடைய மனம் மாறியது. வந்த காரியத்தையெல்லாம் செய்யாமல் அப்படியே திரும்பிச் சென்று விட்டனர். அதன் பிறகு தெரேசாவை மகா காளி என்றே அழைத்தனர். காலிகட் இல்லத்தில் இறப்பவர்களுக்கு நேரடி சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்பத் தொடங்கினர். சேவையின் தேவை எந்த அளவுக்கு அதிகரித்ததோ அதே அளவுக்கு சேவை செய்வதற்கும் நபர்கள் தேவைப்பட்டார்கள், குறிப்பாக கன்னியாஸ்திரிகள். ஆனால் தெரேசா புதிய கன்னியாஸ்திரிகளைத் தேடி நேர்முகத் தேர்வுகள் எல்லாம் நடத்தவில்லை. தானாக விருப்பப்பட்டு வருபவர்களை மட்டும் சேர்த்து கொண்டார். ஒரு கட்டத்தில் இட நெருக்கடியே ஏற்படும் அளவிற்கு கன்னியாஸ்திரிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. கொஞ்சம் பெரிய இடமாக பார்த்தால்தான் தொடர்ந்து சமாளிக்க முடியும் என்ற நிலை. அதன்படியே 1953 ஆண்டு மார்ச் மாதம் 54A லோயர் சர்க்குலர் ரோட்டிலிருக்கும் அன்னை இல்லம் என்கின்ற கட்டடத்துக்கு அனைவரும் இடம்பெயர்ந்தனர். இந்த இடம் அவர்களுக்கு மிகவும் வசதியாக இருந்தது. மேலும் நபர்கள் வந்தால் கூட எந்தவிதமான சிரமமும் இருக்காது என்கின்ற அளவிற்கு தாராள இடவசதி. அதனால் சேவைப் பணிகளின் வேகம் அதிகரித்தது. வீதியோரம் நடந்து வந்து கொண்டிருந்தார் தெரேசா. 3 தென்னை மரம் அளவிற்கு உயர்ந்து கிடந்த பிரம்மாண்ட கட்டடம் ஒன்று தென்பட்டது. அதன் கீழே ஒரு மனிதன் படுத்து கிடந்தான். என்ன ஆச்சு அந்த மனிதனுக்கு? நேராக அவனை நோக்கி நடந்தார். அசைவற்று தூங்கிக் கொண்டிருந்தான். சட்டென்று அவருடைய கவனத்தை கலைத்தது. அவனுடைய கை துர்நாற்றம். மூக்கை வேர்பிடித்துக் கொண்டார். ஐயோ, விரல் ஒன்று அழுகிக் கிடக்கிறது. என்ன கொடுமை இது! சுற்றுமுற்றும் பார்த்தார். ஒரு தலை கூட தென்படவில்லை. தொழுநோய் பாய்ந்த விரல்களுடன் வாழ்வதற்கு விரல் இல்லாமலேயே வாழ்வது எல்லாமே மேல். வாய்விட்டுச் சொன்னவர் ஓசையில்லாமல் தோளில் மாட்டியிருந்த பைக்குள் கையை விட்டார். அதில் இருந்த சிறிய கத்தியை வெளியே எடுத்தார். இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே அவனுடைய அழுகிய விரலை சட்டென்று வெட்டிவிட்டார். ஆ! வலித்தாங்காமல் அலறி துடித்து எழுந்தான் அந்த மனிதன். ஐயையோ, கை வலிக்கிறதே, கை வலிக்கிறதே! இரத்தம் பொங்கி வழிந்தது. பார்த்த மாத்திரத்தில் அந்த மனிதன் மயங்கி சாய்ந்து விட்டான். இதற்கு முன்னர் தெரேசாவும் கூட அவ்வளவு இரத்தத்தை பார்த்ததில்லை. அவருக்கும் மயக்கம் வந்துவிட்டது. ஆனாலும் சில நிமிடங்களில் சுதாரித்து எழுந்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த மனிதனுக்கு மயக்கம் தெளிந்தது. வலி தந்த வேதனையில் கண்களை சுருக்கியபடியே தெரேசாவை பார்த்து கத்தினான். ஏமா, உனக்கென்ன பைத்தியம்மா? கையை ஆட்டக்கூடாது, கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்றார் தெரேசா. அடப்போமா, சும்மா இருந்தவனோட விரல கத்தியை எடுத்து வெட்டிட்டு போட்ட. அமைதியா இருன்னு வேற சொல்றியே! உன்னுடைய நல்லதுக்கு தான் நான் இதை செய்யறேன். முதல்ல துணியால கட்டு போட்டுக்கோ. ரத்தம் கொட்டுது பார். ஆமாம்மா, விரல வெட்டி என் பொழப்பு கெடுத்து புட்ட. கட்டு வேற எனக்கு ஒரு கேடா?
அப்படி சொல்லக்கூடாது மகனே.
சரி சரி, நகந்து போமா, நான் கிளம்புறேன்.
வலி தாங்க முடியலையே. அப்புறம் கண்ணாபின்னு எதை நான் திட்டிடப் போறமா? வயசுக்கு மரியாதை கொடுக்கற போமா அப்போ.
வேண்டாம் மகனே, கட்டு கட்டாமல் போகாதே. எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை நீ திட்டிக்கொள். அதற்கு முதலில் நான் கட்டு போட்டு விடுகிறேன். எல்லோரும் அருவறுப்போடு விலகி ஓடுவார்கள். இவ்வளோ என்னை தொட்டு கட்டு போட்டு விடுகிறேன் என்கிறாளே, அந்த மனிதனுக்கு ஆச்சரியமாக இருந்தது.
சரி, கட்டு போடுமா.
அடுத்த நொடி விரலில் கட்டு போட்டு அனுப்பி வைத்தார் தெரேசா. இந்த சம்பவம் தெரேசாவின் தொழு நோயாளிகளின் மீதான கருணைக்கு ஆரம்பப் புள்ளியாக அமைந்தது. அந்த நொடியிலிருந்தே தொழுநோயாளிகள் மீது கருணை செலுத்த ஆரம்பித்தார் தெரேசா. கல்கத்தா நகரில் தொழுநோய் பெரிய அளவில் மனிதர்களை தாக்கியிருந்தது. இதனை தடுக்க நோயாளிகளை காப்பாற்ற தன்னுடைய அறக்கட்டளை சார்பாக ஏதாவது செய்தாக வேண்டும் என்று திட்டமிட்டு கோப்ரா மாவட்டத்தில் முதல் தொழுநோயாளிகள் காப்பகத்தை ஆரம்பித்தார். அதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில், குறிப்பாக மருத்துவமனைகள் இல்லாத அதிகம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்காலிக தொழுநோய் மருத்துவமனைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கான வசதி வாய்ப்புகள் அந்தந்த இடங்களில் இல்லாத பட்சத்தில் தொழுநோய் தடுப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. விஷயம் கேள்விப்பட்ட போப்பாண்டவர் ஒரு ஆம்புலன்ஸை நன்கொடையாக வழங்கினார். தேவை அதிகமாக இருக்கும் என்பது தெரிந்து மேலும் சிலரிடமிருந்து ஆம்புலன்ஸ்கள் நன்கொடையாக பெறப்பட்டன. இவற்றை வைத்துக்கொண்டு 1957 முதன்முறையாக தொழுநோயாளிகளுக்காக நடமாடும் மருத்துவமனை ஒன்றை தொடங்கினார் தெரேசா. 1959 நிரந்தர மருத்துவமனை ஒன்றையும் ஆரம்பித்தார். அந்த மருத்துவமனையில் இலவசமாக மருந்துகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டன. காந்தி பிரேம் நிவாஸ் என்று அந்த தொழுநோயாளிகள் காப்பகத்திற்கு பெயர் வைத்தார். தொழுநோயாளிகள் நிதி என்ற பெயரில் நிதி திரட்ட ஆரம்பித்தார். மேலும் தொழுநோயாளிகள் தினமொன்றை அறிவித்து அன்றைய தினம் தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரக் கூட்டங்களை நடத்தினார். ஒருமுறை தொழுநோயால் பாதிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுக்க அதனோடுதான் வாழ வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு தகவலை பரப்பினார். தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர் ஏராளமான மருத்துவர்களும் செவிலியர்களும். தானாக விரும்பி வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்தனர். ஜெர்மனியைச் சேர்ந்த சேவை அமைப்பு ஒன்று தெரேசாவுக்கு கொஞ்சம் நிலத்தை நன்கொடையாக கொடுத்தது. அதில் சாந்தி நகர் என்கின்ற சேவை மையத்தை உருவாக்கினார். அந்த இடத்தில் ஒரு கிணறும் குட்டையும் உருவாக்கப்பட்டது. அந்த இடத்தில் மரங்கள் வளர்க்கப்பட்டன. அந்த இடத்தில் தொழுநோயாளிகள் தங்குவதற்கு வசதியாக நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டன.
அங்கு தங்கியிருக்கும் நோயாளிகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. ஏராளமான மருத்துவர்கள் தானாக முன்வந்து சாந்திநகர் மற்றும் நிர்மல் ஹுர்தைக்கு வந்து சிகிச்சை அளித்துச் சென்றனர். நகரில் எவ்வளவு அனாதை குழந்தைகள், நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், மனநலம் குன்றிய குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக என்ன செய்ய முடியும்? விரைந்து செயல்பட்டார் தெரேசா. செப்டம்பர் மாதம் 23, 1955 முதன் முதலாக சிசுபவன் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. 2 அடுக்கு வீடுதான் முதல் சிசுபவனாக அமைந்தது. இதற்கு அப்போதைய மேற்கு வங்க மாநில முதல்வரும் சிறந்த மருத்துவருமான டாக்டர் PC ராய் நிறைய உதவிகளை செய்தார். ஊனமுற்ற குழந்தைகள், மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தவிர குப்பைத் தொட்டிகள் மற்றும் சாக்கடைகளிலிருந்து கண்டெடுக்கப்படும் குழந்தைகள் இந்த சிசுபவனுக்கு கொண்டுவரப்பட்டனர். சிசுபவன் பற்றி கேள்விப்பட்ட மருத்துவர்கள் காவல்துறையினர் தாங்கள் கண்டெடுக்கும் குழந்தைகளை சிசுபவனுக்கு அனுப்பி வைத்தனர். சிசுபவனுக்காக நிறைய பேர் நன்கொடைகளை கொடுத்தனர். இதனால் மொத்தம் 61 நகரங்களில் சிசுபவன்கள் ஆரம்பிக்கப்பட்டன. சிசுபவனில் சேர்க்கப்பட்ட குழந்தைகள் நோய் சரியான பிறகு அவர்களுடைய பெற்றோர்கள் விரும்பினால் அவர்களுடன் அனுப்பப்பட்டனர். விரும்பாத பட்சத்தில் அங்கேயே வளர்க்கப்பட்டனர். குழந்தைகள் வளர்ந்ததும் அவர்களுடைய மதச் சடங்குகளின்படி திருமணம் செய்து வைக்கப்பட்டனர். பெண் குழந்தை என்றால் அதற்கு திருமணச் சீரும் வழங்கப்பட்டது. வேலை பார்க்க விரும்புகின்றவர்களுக்கு வேலையும் வாங்கித்தரப்பட்டது. அதேபோல குழந்தைகளை கொல்வது மற்றும் கருக்கலைப்புக்கு எதிராக அவ்வப்போது போராட்டங்களை நடத்தினார் தெரேசா. தெரேசாவின் சேவைகள் பல்வேறு நாடுகளிலும் உள்ள மிஷனரிகள் வழியாக உலகமெங்கும் பரவ ஆரம்பித்தது. உலகின் பல இடங்களில் நன்கொடைகள் வந்து குவிய ஆரம்பித்தன. பலர் தங்கள் உதவிகளை வாடிக்கையாகவே தொடர்ந்து கொண்டனர். உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற நன்கொடைகள் அனைத்தும் மிஷனரி கணக்கில் போடப்பட்டது. இலவசமாக வருகின்ற மருந்துகள் உள்ளிட்ட அனைத்துமே இங்குதான் நிர்வகிக்கப்பட்டன. சேவைகளும் அதிகரித்தது, நன்கொடைகளும் அதிகரித்தது. இதனால் அறக்கட்டளையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் தெரேசா. 1979 உறுப்பினர்களின் எண்ணிக்கை 800,000 தாண்டிவிட்டது. மொத்தம் 5 கண்டங்களில் அவர்கள் பரவியிருந்தனர். அந்த கோவர்க்கஸ் அமைப்பில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ஜாதி, மதம் என்று எந்தவிதமான வித்தியாசமும் இன்றி இணைந்து செயல்பட்டனர்.